வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களை, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை நமது வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக.
ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒன்று இரண்டு என்றல்ல தேவன் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும். ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். கூட்டில் உள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். கூட்டில் உள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. வந்தாரே கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு என கஜீவன் விட்டாரே. இம்மகாசி நேகத்தை ஆத்துமாவே சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? இம்மகாசி நேகத்தை ஆத்துமாவே சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. என்பிட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றும் சேவிப்போம். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார்.
எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார்.
அல்லேலூயா. ஆத்துமாவை சோத்தரி, முழு உள்ளமே சோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆத்துமாவை சோத்தரி, முழு உள்ளமே சோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 6 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். செப்பனியா 1:6. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஜனங்கள் தேவனை விட்டு முற்றிலும் திரும்பிவிட்டார்கள். இங்கே இரண்டு பிரிவினர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஒன்று தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், மற்றொரு கூட்டத்தினர் ரட்சிக்கப்படாதவர்கள். இப்பொழுது செப்பனியா முதலாம் அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். இங்கே நாம் வாசிப்பது என்ன? கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருக்க வேண்டும். அதாவது பேசாதிருங்கள், எதிர்க்காதிருங்கள், சத்தம் போடாமல் இருங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இன்றும் அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவை ஒரு சாதாரணமான தோழனைப் போல அவர்கள் நினைக்கிறார்கள். தேவனாய கர்த்தர் பரலோகத்திலே வீற்றிருக்கும் ஒரு மனிதன் என்று எண்ணிக்கொள்கிறோம். ஆகவே அவரை குறித்து மிகவும் மரியாதை குறைவாகவே பேசுகிறார்கள். இவையெல்லாம் தவறு பிரியமானவர்களே. நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். நாம் அவருக்கு முன்பாக தலைவணங்கி தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் சிறந்தவராக அண்ட சராசரத்தையும் படைத்தவராயிருக்கிறார். நாமோ ஒரு சிறிய படைப்பாயிருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து இவ்வாறு நீங்கள் எண்டாவது எண்ணியதுண்டா? அவர் மிகப்பெரியவர், நாம் சாதாரணமானவர்கள். இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து வரும்பொழுதெல்லாம் மௌனமாயிருப்போம். பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை தொழுது கொள்வோம். நாம் கர்த்தராய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. இந்த புத்தகத்திலே கர்த்தருடைய நாள் என்பது இங்கேயே முதல் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருடைய நாள் என்பது நியாய தீர்ப்பின் காலத்தை முக்கியமாக குறிக்கிறது. இதை நீங்கள் தேவனுடைய நிகழ்வின் திட்டத்தோடு இணைக்க விரும்பினால் இது மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகிறது. இப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையானது இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகும். பின்னர் தேவன் நியாய தீர்ப்பு செய்யும்படி ஆரம்பிப்பார். எதிர்காலத்திலே வரப்போகும் இந்த நாளுக்கு முன்னர் கர்த்தருடைய நாளுக்கு ஒத்த காலங்கள் காணப்பட்டதை வேதத்திலே பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் இறுதியாக வந்து எருசலேமை அழித்து அதை தரைமட்டமாக்கும்படி கொளுத்தி விட்டு அதை உழுது போட்டான். நிலம் முற்றிலும் அழிந்து போனது போலாகிவிட்டது. இன்றும் கூட நீங்கள் இஸ்ரவேலுக்கு செல்வீர்கள் என்றால் அங்கே ஒரு சில மரங்களையே காண முடியும். இஸ்ரவேல் தேசம் எவ்வளவோ கோடிக்கணக்கான மரங்களை உடையதாய் இருந்தது. ஆனாலும் இன்று ஒரு சில மரங்களையே அங்கு காண முடிகிறது. மொட்டையான மலைகள். ஒரு காலத்திலே இந்த மலைகள் எல்லாம் மரங்களாலும் திராட்சை தோட்டங்களாலும் மூடப்பட்டிருந்தது. அது பாலும் தேனும் ஓடும் பூமியாயிருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை பிரியமானவர்களே. அந்த தேசத்தின் எதிரிகள் அந்த தேசத்திற்கு செய்தவற்றிற்கு இன்றும் அடையாளங்கள் காணப்படுகின்றன. நேபுகாத்நேச்சாரின் படையெடுப்பிற்கு பின்னர் மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், பின்னர் மகா அலெக்சாண்டர், இறுதியாக ரோமர்களும் இதன் மீது படையெடுத்து வந்தார்கள். ஒவ்வொரு எதிரியாக தொடர்ந்து இந்த தேசத்திற்குள்ளே நுழைந்தார்கள். இதன் விளைவாக இயற்கை அழிக்கப்பட்டது. சில மரங்களே மீதியாயின, நிலம் பாழாக கிடக்கிறது. தேவன் அவ்வாறு செய்யப்போவதாகவே தெளிவாகச் சொன்னார். அவ்வாறே செய்யவும் செய்தார். அதற்கு சான்றுகள் இன்றும் அங்கே இருக்கின்றன. இந்த நியாய தீர்ப்பெல்லாம் அவர்களுக்கு கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தீர்க்க தரிசனம் இதனால் நிறைவு பெற்றுவிடவில்லை. செப்பனியா இதை தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய நாள் எதிர்காலத்தில் வருகிறதாய் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாள் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது முடிவுறும். இதை செப்பனியா பழி சொல்லோடு கடிந்து கொள்ளும் வண்ணமாய் இவ்வாறு சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். விருந்தாளிகளே அந்த யாகத்திலே பலியிடப்படப் போகிறார்கள் என்பது வேறு காரியம். இந்த யாகமானது அந்த தேசத்தின் மீது வரப்போகின்ற தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. செப்பனியா முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். ஆட்சியாளர்கள் தேவனை விட்டு பின்திரும்பி விட்டார்கள். நாம் இங்கே சிதேக்கியா அரசாண்ட காலத்தை சற்றே கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். இவனே ராஜாக்களிலே இறுதியானவன். இவன் கண்களுக்கு முன்பாகவே அவனுடைய சொந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அதன் பின்னர் சிதேக்கியாவின் கண்கள் குருடாக்கப்பட்டன. இதை இரண்டு ராஜாக்கள் 24-25 அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். அது ஒரு கடுமையான தண்டனைதான். ஆனால் அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றார்கள். இந்த மக்களுக்கு இது கர்த்தருடைய நாளாய் இருந்தது. செப்பனியா முதலாம் அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். இந்த வசனத்தை குறித்து டாக்டர் சார்ல்ஸ் ஃபெயின்பர்க் என்பவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதாவது, பணக்காரர்களின் வேலைக்காரர்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வேகமாக சென்று மற்றவர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து தங்கள் எஜமான்களை இன்னும் பணக்காரர்களாக மாற்றும் ஒரு வெறி செயலை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது என்கிறார். அன்றைய நாட்களிலே நடந்தது என்னவென்றால், நடுத்தர மக்கள் என்ற வர்க்கம் ஒழிந்துவிட்டது. அப்பொழுது ஒன்று பெரும் பணக்காரர்களாயிருந்தார்கள், இல்லையென்றால் பெரும் ஏழைகளாய் இருந்தார்கள். இன்றைய நாட்களிலேயும் கூட உலக சமுதாயத்திலே இப்படிப்பட்ட நிலையே காணப்படுகிறது போல இருக்கிறது. இதற்காக அவர்களை தேவன் தண்டிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். வசனம் 10 பாருங்கள். அந்நாளிலே மீன் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய நாளை குறிக்கிறதாயிருக்கிறது. மீன் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தம் எழும்புமாம். மீன் வாசல் என்பது இன்றைய நாட்களிலே தமஸ்கு வாசல் என்று அறியப்படுகிறது. முன்பு இந்த வாசல் வழியாகத்தான் கலிலேயா கடலிலிருந்தும் யோர்தான் நதியிலிருந்தும் மீன்பிடித்து வந்த மீன்களை கொண்டு வந்தார்கள். இது எருசலேம் நகரத்தின் வடக்கு திசையிலே அமைந்திருந்தது. நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அந்த வசனத்திலே பார்த்தோம். இந்த தமஸ்கு வாசல் இப்பொழுது தாழ்வான இடத்திலே காணப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை எருசலேமை பற்றி படித்திருப்பீர்கள் என்றால் அந்த நகரம் மலைகளால் சூழப்பட்டிருந்தது என்பதை அறிந்திருப்பீர்கள். இங்கே செப்பனியா சொல்கிறார், அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கும் பொழுது எந்த திசையில் பார்த்தாலும் அங்கிருந்து மக்களின் அழுகுரலையே கேட்க முடியும் என்று சொல்கிறார். செப்பனியா 11:11 வசனத்தை பாருங்கள். மக்தேஷின் குடிகளே அலறுங்கள், வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள், காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். இந்த மக்தேஷ் என்பது குழி அம்மி என்ற அர்த்தமாகும். சந்தை அமைந்திருந்த எருசலேமிலே ஒருவேளை பொருளாதார மந்தம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. இல்லையென்றால் இது பாலாடை கட்டி தயாரிப்பவர்களின் பள்ளத்தாக்காக இருந்திருக்கலாம். இன்று அழுகையின் சுவர் அமைந்திருக்கும் தேவாலயத்தின் சுவரை ஒட்டி இந்த பள்ளத்தாக்கு அமைந்திருந்தது. இதற்கு அந்த இடம் சிறந்ததாயிருந்தது. மக்தேஷின் குடிகளே அலறுங்கள், வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள், காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து செப்பனியா முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பியிருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கை கொளுத்தி சோதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இருளிலே மறைந்திருக்கும் ஒருவனை விளக்கை கொளுத்தி தேடுவது போல இருக்கிறது. தேவன் சொல்கிறார், நான் எருசலேமை இவ்வாறு தேட நோக்கமுடையவராயிருக்கிறேன், நான் அதன் பாவம் மற்றும் தீமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே வண்டல் போல குழம்பியிருக்கிறவர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதையுமே எளிதாக எடுத்துக் கொள்கிறவர்களை இது குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையுமே எளிதாக எடுத்துக் கொள்கிறவர்கள். அவர்கள் ஒரு செழுமையான சமுதாயத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் தாங்கள் ஒருபொழுதும் நியாயம் தீர்க்கப்படப் போவதில்லை என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன் என்று பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் ஒன்றுமே செய்கிறதில்லை, தேவன் இது சம்பந்தமாக எதையுமே செய்கிறதில்லை என்று சொல்கிறார்கள். ஆபகூக்கின் கேள்வி இவ்வாறுதான் இருந்தது. ஆண்டவரே, நீர் ஏன் இந்த தீமைக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றார். கர்த்தர் அவரிடத்திலே, நான் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொன்னார். ஆபகூக்கிற்கு தேவன் தரிசனம் கொடுத்து தான் எதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விளங்க பண்ணின பொழுது ஆபகூக் தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடினார். இன்றும் அநேக மக்கள் இவ்வாறுதான் சொல்கிறார்கள், எனக்கு தேவன் தேவையில்லை, அவர் நன்மை செய்கிறதும் இல்லை தீமை செய்கிறதும் இல்லை என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இவ்வாறு அவர்கள் தேவனை பற்றி ஒரு நடுநிலையான கருத்துடையவர்களாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்து அவர்களை மிகவும் வெறுப்பிற்குரிய இறையியல் தத்துவத்திற்கு நேராய் வழிநடத்தி செல்கிறது. அது என்ன தெரியுமா? தேவன் இறந்து விட்டார் என்பதுதான் அந்த தத்துவம். இப்படிப்பட்ட தத்துவத்தை செழுமையான சமுதாயத்தினரே உருவாக்கி இருக்க முடியும். ஏனென்றால் செல்வ செழிப்பான சமுதாயத்தினர் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு தேவனே தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இதன் காரணமாக அவர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை, அவர் எதையுமே செய்வதில்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இதனை செப்பனியா நமக்கு தெளிவுபட சொல்லுகிறார். கவனிங்கள், செப்பனியா முதலாம் அதிகாரம் 13 வசனம், அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய்போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழத்தை குடிப்பதில்லை. இங்கே அவர் சொல்வது என்ன? அவர்கள் எவ்வாறு பொருட்களை கொள்ளையாலும் வழிப்பறியாலும் கொண்டு வந்து சேர்த்தார்களோ அவ்வாறே அவர்களிடத்திலிருந்து அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்கிறார். அவர்களுடைய வீடுகள் பாழாய்போகும், அதாவது இஸ்ரவேலில் பாழாய்போன நகரங்கள் உண்டாயிருக்கும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழத்தை குடிப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஒரு மனிதன் திராட்சை தோட்டத்தை நாட்டும் பொழுது அதன் கனியை புசிக்க வேண்டும். வேறொரு நியாயப்பிரமாணம் சொல்கிறது, ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு வருடம் போருக்கு செல்வதிலிருந்து விலக்கு பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், ஆனால் அவர்கள் பாவம் செய்தபடினாலே திராட்சை ரசத்தை குடிக்கப் போவதில்லை என்கிறார். அவர்கள் போருக்கு போகாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு திருமணம் முடிந்திருக்கும் பொழுதும் போருக்கு செல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் எதிரிகள் வெள்ளம் போல வரப்போகிறார்கள். இப்பொழுது செப்பனியா முதலாம் அதிகாரம் 14 வசனம் பார்ப்போம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். இங்கே கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது என்பது எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. யோசியாவின் ஆட்சிக்கு பின்னர் செப்பனியாவின் நாட்களிலே தெற்கு ராஜ்யத்தில் ஒரு நல்ல ராஜாவும் எழும்பவில்லை. ஒவ்வொரு ராஜாவும் மோசமானவர்கள்தான். யோவாகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன் மற்றும் சிதேக்கியா போன்ற ஒவ்வொருவரும் பொல்லாத ராஜாக்களாயிருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதால் அவர்கள் மீது தேவ நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆனால் அவர்கள் எதிர்காலத்தில் வரவுள்ள மகா உபத்திரவ காலத்தின் சிறிய பகுதியையே இப்பொழுது அனுபவிக்கப் போகிறார்கள். செப்பனியா சொல்கிறார், அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அழுகையின் சுவர் என்பது வரும். இது மகா உபத்திரவ காலம் வருகிற வரையில் அங்கேயே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சமாதான பிரபு வருகிற வரை சமாதானத்தை அறியார்கள். அவர்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொண்ட பின்னர்தான் அது அகலும். தொடர்ந்து செப்பனியா முதலாம் அதிகாரம் 15 வசனத்தை பார்ப்போம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அருமையானவர்களே, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கடுமையான தன்மை எவ்வாறு இருக்கும் என்று செப்பனியா தெளிவாக சொல்கிறார். அது உக்கிரத்தின் நாளாக, இக்கட்டும் இடுக்கமுமான நாளாக, அழிவும் பால் கடிப்புமான நாளாக இருக்கும். அது மட்டுமல்ல, இருளும் அந்தகாரமுமான நாளாக, மப்பும் மந்தாரமுமான நாளாக இருக்கும் என்று சொல்கிறார். இதை கவனிக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி எழும்புவது இயற்கைதான். அன்பின் தேவன் எவ்வாறு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்? நாம் அறிமுக பகுதியிலே பார்த்த விளக்கம் உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். தன்னுடைய சிறிய குழந்தையின் வயிறு வலி காரணமாக ஒரு தந்தை அந்த குழந்தையை அறுவை சிகிச்சைக்கு ஒரு மருத்துவரிடத்திலே ஒப்புக் கொடுத்தார் என்று பார்த்தோம். இதையே நாம் ஒரு கொடுமையான கடினமான ஓவியமாக காண்பிக்க முடிந்தது. தந்தை செய்தது எல்லாமே அந்த குழந்தையின் மீதுள்ள அன்பினாலேயே. அந்த குழந்தையினுடைய வயிறு வலி நீக்கப்படுவதற்காகவே அறுவை சிகிச்சைக்கும் ஒப்புக் கொடுத்தார். அதேபோலத்தான் தேவனுடைய பெரிய கோபத்தின் நாளாகிய தேவ நியாய தீர்ப்பினாலேயும் தேவனுடைய அன்பு செயல்பட போகிறது. எது நடந்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, காற்றடிக்கும் திசை காட்டும் கருவியின் மேலே ஒரு விவசாயி கர்த்தர் அன்பாக இருக்கிறார் என்று எழுதியிருந்தார். அதற்கு அந்த விவசாயிக்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? காற்று எந்த திசையிலிருந்து வீசினாலும், அது எப்படி வீசினாலும் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, அது உண்மை. உங்கள் வாழ்க்கையிலேயும் தெண்டல் வீசினாலும் புயல் வீசினாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நியாய தீர்ப்பிலும் அவர் இன்னும் அன்பாகவே இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறார். ஏனென்றால் தீமையானதை அவர் நியாயம் தீர்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் தனக்கு உண்மையாயிருக்கவும் அவ்வாறு செய்கிறார். அவர் நியாய தீர்ப்பை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய படைப்புகளுக்கு நல்லவராயிருக்க முடியாது. தேவன் நித்தியத்தில் பாவத்தை அனுமதிப்பார் என்றால், தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்க நோக்கமற்றவராயிருப்பார் என்றால், நீங்களும் நானும் நித்தியத்திலே முழுவதுமாக பாவத்தோடும் மனமுறிவோடும் சோர்வோடும் துக்கத்தோடும் தான் போராடி கொண்டிருப்போம். நம்முடைய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று நம்மால் சிந்தித்துக் கூட பார்க்க இயலாது. ஆனால் தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்றும், அவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்போடு வரப்போகிறார் என்றும், அவருடைய இந்த அண்ட சராசரத்திலிருந்து அவர் பாவத்தை நீக்கப் போகிறார் என்றும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நான் அல்லேலூயா என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவேன். அவர் அவ்வாறு செய்யும் பொழுதுதான் அவர் அன்பின் தேவன் என்று நாம் நம்ப முடியும்.
செப்பனியா முதலாம் அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் செய்து வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு எக்காலத்தை கொடுத்தார். அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் தேவன் சொல்லிக் கொண்டிருந்தார். இரண்டு வெள்ளி பூரிகைகளை பயன்படுத்தும் பல வழிகளை தேவன் கூறும்பொழுது 8 அதிகாரம் 9 வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்பொழுது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிறார். இங்கே செப்பனியா எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள் என்கிறார். அவர்கள் எக்காலம் ஊதுவார்கள், ஆனால் தேவன் அவர்களை மீட்க நோக்கமற்றவராக காணப்படுவார். ஏன்? தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க நோக்கமுடையவராகிவிட்டார். தேவன் அவர்களை எதிரிகளிடத்திலிருந்து மீட்காமல் எதிரிகளிடத்திலே ஒப்படைக்க முடிவு செய்துவிட்டார். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாளாய் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு வருகிறீர்களா? ஒருவேளை தேவன் எதையுமே செய்வதில்லை, அவர் நன்மையும் செய்வதில்லை தீமையும் செய்வதில்லை என்ற எண்ணமுடையவர்களாய் காணப்படுகிறீர்களா? அவர் இந்த உலகத்தின் காரியங்களிலே தலையிடுகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் தலையிட்டு உங்களை அவருடைய பாதையிலே நடத்த அவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்ததுண்டா? இல்லையென்றால் இப்பொழுதே ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? அவர் சிக்ஷிக்கும் பொழுது, அவர் தண்டிக்கும் பொழுதுதான் மனம் திரும்ப வேண்டுமென்று காத்திராமல் இந்த நாட்களிலேயே உங்கள் உள்ளத்திலே அவருக்கு விரோதமான காரியங்களை குறித்து அவர் உணர்த்தும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். தூய ஆவியானவரே, எனக்கு துணை செய்யும் என்று கேளுங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க இன்றும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இஸ்ரவேல் மக்களைப் போல தண்டனை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று எங்களிலே யாரும் நினைக்காமல் இந்த நாட்களிலேயே நீர் எங்களோடு கூட பேசும் பொழுதே எங்களுடைய பாவங்களை விட்டு நாங்கள் பரிபூர்ணமாய் மனம் திரும்பி உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய் உம்முடைய பரிசுத்தாவியின் பலனை பெற்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனாவது எந்த சகோதரியாவது ஒருவேளை தண்டனையின் காலங்களை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் தங்களுடைய பாவங்களை உண்மையாய் உணர்ந்து ஒரு நித்தியமான மனம் திரும்புதலை அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நித்திய நியாய தீர்ப்பினால் வரும் முன்பதாக இந்த கிருபையின் காலத்திலே தங்களை உமக்கு அர்ப்பணிக்க நீரே ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 36:11 வசனத்தின் பின்பாகம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 36:11 வசனத்தின் பின்பாகம்.